அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் ஆகமுடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் சிந்திக்க இருக்கிற உங்களுடைய வார்த்தையை நீ ஆசீர்வதித்தருளுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆத்மாக்களை உயிரடச் செய்கிறதா இருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய வேத சத்தியங்களை நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும், இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக பரிசுத்தமாவதற்கு நேராக வளரவும், உமக்குள்ளாக ஐக்கியப்படவும் இருக்கிறபையும் இருக்கும் பாராட்டும். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். நம்முடைய கையில பரிசுத்த வேதாகமம் இருக்கு. அந்த பரிசுத்த வேதாகமம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அது கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கிறது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமம் அதிகாரம் உள்ளது. இந்த பரிசுத்த வேதாகமம் போதுமானது, இந்த பரிசுத்த வேதாகமம் தவறில்லாதது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் அதிகாரம் உடையது என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட மனிதன் சொல்வதனாலோ அல்லது ஒரு சபை சொல்வதாலோ இந்த வேதாகமம் அதிகாரம் உடையதல்ல. இந்த வேதாகமம் கடவுளுடைய வார்த்தையா இருப்பதனால், கடவுளிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டதால் இந்த வேதாகமம் அதிகாரம் உடையதா இருக்கிறது. இந்த வேதாகமம் கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதால் இது போதுமானதும் தவறில்லாததுமாய் இருக்கிறது. இந்த வேதாகமத்தை பார்க்கும்போது இந்த வேதாகமம் பழைய புதிய ஏற்பாடுகளை கொண்ட புஸ்தகமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுடைய தன்மை மேசியாவை எதிர்நோக்குகிற தன்மையாக இருக்கிறது. வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவை மையமாக கொண்டு எதிர்நோக்கும் தன்மையை கொண்டதாக இருக்கிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடை பார்க்கும்போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எதிர்கொண்டிருந்த மேசியாவை புதிய ஏற்பாடு சரித்திரபூர்வமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை இப்ப வாசிக்கும் போது சரித்திரபூர்வமாக அந்த மேசியா வெளிப்பட்டார் என்று பார்க்கும். இதுதான் இந்த வேதத்துடைய முழு தன்மையாக இருக்கிறது. நம்ம வேதத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பழைய புதிய ஏற்பாடுகளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்தால் மட்டுமே நாம் அந்த சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ குறிப்பாக இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டை பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பும் பொழுது புதிய ஏற்பாட்டு எதற்காக நம்மளுடைய கையில் எழுத்து வடிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏன் புதிய ஏற்பாடு, ஏன் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது புதிய ஏற்பாட்டை எழுதுவது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அதான் முதலாவது பதில். ஏன் எழுதணும், ஏன் புதிய ஏற்பாடு நம்மளுடைய கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாடு நம்ம கையில இருப்பது கடவுளுடைய சித்தம். இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் போதும் அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் போதும் அவர் சொன்ன காரியம், நான் இரண்டாவது முறையாக திரும்ப வரப்போகிறேன். இந்த யூதர்கள், இயேசுவை கண்ட மக்கள், அவருடைய சீசர்கள், இயேசுவை விசுவாசித்த ஜனங்கள் அவர் மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் என்று எதிர்நோக்கி கொண்டே இருந்தாங்க. ஆனா காலதாமசம் ஆக ஆக அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை தாமதப்பட்டு போனதால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையும் ஊழியத்தையும் அவருடைய சத்தியத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:18-20 சுவிசேஷம் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் அந்த போதனையானது எல்லா ஜனங்களுக்கும் சென்றடைய வேண்டும், எழுத்து வடிவிலே எல்லா ஜனங்களுக்கும் இந்த சத்தியமானது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. கடைசியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை கண்ட நேரடியான சாட்சிகள் மறித்து கொண்டே வந்தான். அப்ப அந்த சாட்சிகளையும் அந்த உண்மைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இப்ப நாலு காரணம். முதலாவது பார்த்தோம், இது கடவுளுடைய சித்தம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதப்பட்டு போனதால் அவருடைய ஊழியத்தையும் போதனையும் சத்தியத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. மூன்றாவதாக, மத்தேயு 28:18-20 சுவிசேஷத்தின் விருத்திக்காக எழுதப்பட்டது. கடைசியாக, நேரடியான சாட்சிகள் மறித்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் அந்த உண்மையை காக்கும்படியாக புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள், சரித்திரம், நிருபங்கள் மற்றும் தீர்க்க தரிசனம் உள்ளது. சுவிசேஷத்தில் பார்க்கும்போது முதல் நான்கு புஸ்தகம் சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, வாழ்வு, ஊழியம், அவருடைய போதனை, அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. இப்ப சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து எழுதப்பட்டது. அடுத்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் அந்த இயேசுவின் சீசர்களுடைய ஊழியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது. நிருபங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் போதனையை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று பார்க்கணும். இப்ப புதிய ஏற்பாட்டுல 90% இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிருபங்கள். இப்ப இந்த நிருபங்கள் அப்படின்னா என்ன? நிருபம் என்றால் கடிதம். அது ஒரு அப்போஸ்தலன் மூலமாகவோ அல்லது அப்போஸ்தலை சார்ந்தவன் மூலமாகவோ ஒரு தனிப்பட்ட திருச்சபைக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு ஆலோசனையாகவும் ஒரு வேதபூர்வ பதிலாகவும் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பார்க்கும்போது அந்த நிருபமானது சபைக்கு, சபை மூப்பர்களுக்கு, சபையின் போதகர்களுக்கு, சபையின் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விசுவாசிகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக, அடுத்து கள்ள போதனையிலிருந்து திருச்சபையை பாதுகாப்பதற்காக, அடுத்து பார்க்கும் பொழுது விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக நிருபம் கொடுக்கப்படுது. நம்ம பார்க்கிறோம் ரோமர்லிருந்து யூதா புஸ்தகம் வரைக்கும் முழுவதுமாக நேர வேதத்திலே அதிகமாக நேரடியாக இறையல் பூர்வமான காரியங்களை பேசப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 21 நிருபங்கள் இருக்கு. அதுல 13 நிருபம் பவுலால் எழுதப்பட்ட நிருபம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் கொண்ட நிருபத்துல அடுத்த ஒரு சில காலங்களுக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற நிருபம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பவுலினால் எழுதப்பட்ட நிருபம். இந்த நிருபத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இந்த நிருபத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம ஒரு பகுதியை படிக்கும்போது ஏன் இதை படிக்கணும்? இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா சமாதானத்தையும் அமைதியும் தேடி மனிதன் ஓடோடி கொண்டிருக்கிறான். இப்ப எனக்கு சமாதானம் இல்லை, என்னை சுத்தி எனக்கு அமைதி இல்லை, எனக்கு மனசுல ஒரு அமைதியான நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து கொண்டிருக்கிறது பாசிட்டிவ் திங்கிங். எல்லாத்தையும் பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாகவும் சமாதானமாக வரும். எல்லாமே ஏன் நீங்க நெகட்டிவா யோசிக்காம எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யோகா உங்களுக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னும் ரீசெண்டா இருக்கிறது இப்ப ஸ்லீப்பிங் பில்ஸ் மாத்திரைகள் நிறைய மாத்திரை, மெடிடேஷன்ஸ், புக்ஸ், டிராவலிங், ட்ரெக்கிங் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் எதுக்கு மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில அமைதி இல்லை, அவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாடி ஓடித்து ஓடிக்கொண்டிருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் திருச்சபை இருக்கு. இதே மாதிரியான காரியம் நம்முடைய ஆத்மாவையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கிறதாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ நம்ம கையில எவ்வளவுதான் வேதம் இருந்தாலும், நம்ம என்னதான் வேதம் படித்தாலும், நம்முடைய உரையாடல்கள், நம்மளுடைய தொடர்புகள் அவிசுவாசிகள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகிறது. நாம் அவர்களை சுவிசேஷத்திற்கு நேராக இழுப்பதை விட அவர்கள் நம்மை அவர்கள் பக்கமாக உலகத்தின் சாயலாக இழுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ விசுவாசிகள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பதற்கு தேவன் வேதத்திலே அவருடைய காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் வேதம் போதுமானது. அதனாலதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் நம்முடைய விசுவாசம் வேதம் போதுமானதா இருக்கிறது, வேதம் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது, வேதம் தவறில்லாததா இருக்கிறது என்று சொல்றேன். இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் இந்த பிலிப்பிய நிருபத்தை படிக்கும் போது இந்த பிலிப்பிய நிருபம் ஒரு 3 காரியங்களை நம்மளுக்கு கற்றுத்தருகிறதா இருக்கு. முதலாவது இந்த புஸ்தகம் மெய்யான சந்தோஷத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த புஸ்தகத்தை நான் ஏன் படிக்கணும், ஏன் நம்ம அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து படிக்க போறோம் அப்படின்னா, முதலாவது இந்த பிலிப்பிய நிருபம் மெய்யான சந்தோஷத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட மனிதனை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறது. முதலாவது ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது, இரண்டாவது அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட மனிதனை குறித்து பேசுகிறது. கடைசியாக பார்க்கும்போது அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும் கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறது. ஏன் நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னா, மெய்யான சந்தோஷம் இல்லாமல் இருக்கு, மெய்யான சமாதானம் இல்லாம இருக்கு. இந்த பிலிப்பிய நிருபம் மெய்யான சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த பவுல் எப்படி அந்த சந்தோஷத்தையும் அந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தன்னுடைய சூழலில் மத்தியிலும் சந்தோஷமாக வாழ்ந்தார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக அந்த ரகசியத்தின் காரணர், அந்த சந்தோஷத்தின் காரணராகிய கிறிஸ்துவை இந்த பிலிப்பு நிருபம் மறுபடியும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. அதனாலதான் பிலிப்பியர் 4:4 பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த நிருபத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த நிருபத்தினுடைய இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட சபையின் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்வது இந்த நிருபத்தை விளங்குவதற்கு உதவியாக இருக்கிறது. பிலிப்பு பட்டணம் என்று சொல்லும்போது இந்த பிலிப்பு பட்டணம் அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய தந்தையாகிய பிலிப் அவர் பெயரை தான் என்ன செஞ்சிருக்காங்க, பிலிப்னு வச்சிருக்கிறாங்க. இது 356 BC கிரேக்கர்களால் கட்டப்பட்ட ஒரு பட்டணம். 356 BC பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிக்கும் போது பாபிலோன் நேபுகாத்நேசார் பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் உலகை முழுவதுமாக தன்னுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்தது. பாபிலோனுக்கு அடுத்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம் பெர்சியா தன்னுடைய ஆளுகையை உலகம் முழுவதுமாக கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். பெர்சியால முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல ரோமர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப நடுவுல இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாபிலோனுடைய ராஜ்யம், பெர்சியர்களுடைய ராஜ்யம், அதுக்கு பின்பாக கிரேக்கர்களுடைய ராஜ்யம். கிரேக்கர்கள் அநேக உலகத்தில் உள்ள அநேக நாடுகளை தங்களுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். குறிப்பாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய மொழியையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் எல்லா நாடுகளிலும் பரப்பினார்கள். கிரேக்கர்கள் தங்களுடைய மொழியையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய பாரம்பரியத்தையும் எல்லா நாடுகளிலும் அவர்கள் பரப்பினார்கள். அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன நாட்டுக்கு போனாலும் அந்த படை வீரர்கள் அங்கு இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்பதான் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய மொழியும் ஈஸியா அந்த நாட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். இதை அவர்களுடைய படை வீரர்கள் செய்தார்கள். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இயேசுவின் காலத்துல கூட ரோமர்களுடைய அரசாட்சியாக இருந்தாலும் கூட கிரேக்க மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1வது நூற்றாண்டுல பார்க்கிறோம் ரோமர்களுடைய அரசாட்சியின் கூட கிரேக்க மொழி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனாலதான் பார்க்கிறோம் யூதர்கள் எபிரேய மொழியில கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா யூதர்கள் தன்னுடைய தாய்மொழியை மறந்துவிட்டு கிரேக்கத்தில் என்ன செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சான், கிரேக்கத்தை மறந்துட்டான். அதனாலதான் எபிரேயத்துல கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். அதுதான் நம்ம செப்டு அஜெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரேக்கர்கள் முழுவதுமாக இந்த உலகை ஆட்சி செய்து வந்தார்கள். அதுக்கு பின்பாக அநேக சின்ன 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 ராஜ்யங்கள் இந்த உலகை ஆண்டது. கடைசியாக 42 BC 42 BC முதலாவது நூற்றாண்டு வரைக்கும் ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். ரோமர்கள் ஆட்சி செய்த போது இந்த பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக 42 BC கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் ரோமர்கள் இந்த பிலிப்பு பட்டணத்தை ஆண்டு கொண்டார்கள். அப்போஸ்தலர் 16:12 பார்க்கும் போது அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணம். இப்ப அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்களுடைய காலனி, இப்ப ரோமர்களுடைய பட்டணமாக அந்த பிலிப்பு பட்டணம் இருந்தது என்று பார்க்கிறோம். 49 AD பவுல் தன்னோது 2வது மிஷினரி பயணத்துல தீமோத்தையோடும் சீலாவோடும் லூக்காவோடும் இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு வருகிறார். தனது 2வது மிஷினரி பயணத்துல பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தாலும் பிலிப்பு பட்டணமாகிய மக்கதோனியாவின் தலைமையும் ரோமர்கள் குடியேறினதுமான இந்த பட்டணத்திற்கு வந்து அங்கே தன்னுடைய சுவிசேஷ பணியை பவுல் தொடங்குகிறார். பார்க்கும்பொழுது நம்ம வாசி கேட்ட அப்போஸ்தலர் 16 எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 விதமான மனிதர்களை பார்க்கும். முதலாவது அப்போஸ்தலர் 16:14-15 பார்க்கும் போது லிதியால் என்கிற ஒரு புறஜாதி பெண், அங்கே அவள் பவுலின் வார்த்தையை கேட்டு அங்கே மனம் திரும்பி அங்கே ஒரு திருச்சபையை ஆரம்பிக்க ஒரு ஏதுவாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். 16:14 பார்க்கும் போது அந்த லிதியாலை பத்தி சொல்லியிருக்காங்க, தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் ஆகிய தேவனை வணங்குகிற லிதியாள் எனும் ஸ்திரீ. அப்ப சொல்லும் போது அங்கே தியத்திரா ஊரால், அவள் ஒரு யூத பெண் அல்ல, அவள் ஒரு புறஜாதியான ஒரு பெண், அவள் ஒரு பிசினஸ் உமன் அப்படின்னு பார்க்கிறோம். அவள் ரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு பெண் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், அவள் தேவனை வணங்குகிற ஒரு பெண், அவள் கடவுளுக்கு பயந்து கடவுளை தொழுது கொள்கிற ஒரு பெண். அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 13:16 பார்க்கிறோம், ஓய்வு நாள்களில் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்று அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். முதலாவது எப்பயுமே பவுலோடைய மிஷினரி பயணத்துல, அதாவது பவுலோடைய ஊழியத்துல பார்க்கும்போது, ஓய்வு நாளில் வழக்கமாய் அவர்கள் ஜெபாலயத்துக்கு போவாங்க. ஏன் இந்த பிலிப்பு பட்டணத்துல அவர்கள் ஜெப ஆலயத்துக்கு போல அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பு பட்டணம் ஒரு புறச்சாதியான ஒரு பட்டணம். அந்த பிலிப்பு பட்டணத்துல 10 யூத குடும்பத்துக்கு மேல இல்ல. ஏன்னா யூதர்கள் எங்க போனாலும் 10 யூத குடும்பம் இருந்தா அங்க ஒரு ஜெப ஆலயம் இருக்கு. இப்போ இது என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அங்க ஒரு ஜெப ஆலயம் இல்ல, இங்க பெண்கள் ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் ஊருக்கு வெளியே. இப்ப ரோமர்கள் கிறிஸ்தவத்தை அல்லது அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தை தடை செய்து கொண்டேதான் வந்திருந்தார்கள். பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை பவுல் பேசிக் கொண்டிருக்கும் போது கடவுள் லிதியாளனுடைய இதயத்தை திறந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் பார்க்கிறோம், அவள் தன்னுடைய வீட்டை சபைக்கு திறந்து கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:14-15 வசனத்துல பார்க்கும் போது, அப்போஸ்தலர் 16:40 வசனத்தை பார்க்கும் போதும், லிதியாளுடைய வீட்டில்தான் முதல் முதலாக இந்த திருச்சபை கூடினது என்று பார்க்கும். அப்போ ஒரு புறஜாதியான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில கடவுள் செயல்பட்ட உடனே அவள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். இப்போ முதலாவது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இந்த மிஷினரி பயணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த மிஷினரி பயணம், இந்த பவுலுடைய ஊழியம், இந்த லிதியாவுடைய வாழ்க்கை நம்ம குறித்து பார்க்கும்போது, ஒரு பெண் ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு கடவுள் அந்த பெண்ணை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம தவறாக புரிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெண்கள் ஊழியத்துல அவ்வளவாக ஈடுபடக்கூடாது. வேதம் அதை சொல்லவே இல்லை. வேதம் பெண்களை ஒரு சில இடத்துல லிமிட் பண்ணிருக்கு, அது இல்லைன்னு சொல்ல அதை மறுக்கவே இல்லை. ஆனா பெண்களுடைய பங்களிப்பு ஊழியத்தில் அதிகமாக இருக்கிறது. இயேசுவினுடைய ஊழியத்திலும் கூட அவரோடு அநேக ஸ்திரீகள் கூட இருந்தாங்க, அநேக ஸ்திரீகள் அவருடைய ஊழியத்துக்கு பயன்பெற்றார்கள் என்று பார்க்கும். இதே போல பேதுருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது, அவருடைய மனைவி எப்பொழுதும் அவரோடு இருந்து அவளுக்கு ஊழியம் அவளுக்கு சேவை செய்து ஊழியத்திலே உறுதுணையாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். இப்ப இங்க பிலிப்பு பட்டணத்துல பார்க்கும் போது லிதியால பார்க்கிறோம். அடுத்து நம்ம 16 வசனத்துல பார்க்கும் போது, அந்த குறி சொல்கிற ஒரு பெண், இவர்கள் எல்லாரும் இணைந்து, அடுத்து நம்ம பிலிப்பு பட்டணத்துல அந்த நிருபத்தை பார்க்கும் போது, இன்னும் அதிக பெண்கள் அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஊழியம் செய்கிறார்கள், சேவை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு திருச்சபை கம்மியாக இருப்பதற்கு காரணம், விசுவாசிகளின் பங்களிப்பு குறைவாக இருக்கிறது தான் காரணம். குறிப்பா பெண்களுடைய பங்களிப்பு திருச்சபையின் ஊழியத்துல, பொதுவாக ஜபத்திலும், சக விசுவாசிகளை சந்தித்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுதலிலும், சக கூட இருக்கிற இளம் வாலிப பெண்களிடத்தில் பேசி அவர்களை இன்னும் அதிகமாக தேவனுக்கு நேராக கொண்டு வருவதிலும் இன்றைக்கு சபைகளில் பெண்கள் அதை செய்வதில்லை. இதுதான் நம்ம லூக்கால பார்க்கும்போது, லூக்கால அண்ணாள் என்ன செய்யறானா, எருசலேமின் ரட்சிப்புக்காக அவள் காத்து கொண்டு இருக்கிறாள். அவள் அங்க அந்த தேவாலயத்துல உட்கார்ந்து தேவாலயத்தில் வருகிற பெண்கள் இடத்தில் அவள் கடவுளுடைய சுவிசேஷத்தை பற்றி, மேசியாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள், சொல்லிக் கொடுத்திருக்கிறாள், ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். இந்த சபை உருவாகும் பொழுது அங்க இருந்த விசுவாசிகளுடைய நிலைப்பாடு, இந்த லிதியாளுடைய நிலைப்பாடு, அவ ஒண்ணு சாதாரணமா சும்மா இருக்கிற ஒரு பெண் அல்ல. அங்க பார்க்கிறோம், அவர் ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண்மணி, அவள் அங்க பிசினஸ் உமன், அங்க நல்ல செல்வந்தல், அவர் கையில அவ்வளவு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் ஊழியத்துக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு பெண்மணியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், நம்ம அப்போஸ்தலர் 16 பார்க்கிறோம், 16 வசனத்துல குறி சொல்கிற ஒரு பெண், அவ ஒரு அடிமை, குறி சொல்கிற ஒரு அடையாளத்தை பெற்று அவனுடைய எஜமானுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். பவுல் என்ன செய்யறானா, பவுலை பார்த்து பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், பேசிக் கொண்டிருக்கும் போது பவுல் சினம் கொண்டு என்ன செய்யறானா, அந்த பெண்மணியை சுகப்படுத்துகிறான். அவள் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறாள். இந்த சம்பவத்தோடு அப்படியே நம்ம பார்க்கும்போது, அது அவருடைய அந்த குறி சொல்கிற பெண்ணுடைய எஜமானுக்கு பிடிக்கல. உடனே ரோம் அதிகாரிகளை கொண்டு போய் அவர்களை சிறைச்சாலையில வச்சாங்க. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவருடைய வாழ்வை பார்த்து, அவங்க பேசல, அங்க ரோம சிறைச்சாலைக்காரன்ட்ட அவன் பேசல, அவனுடைய சொல்லிருக்க நம்ம பார்க்கும்போது அவனுடைய காலை கட்டிருக்காங்க, கையை கட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அங்க அவனுடைய செயல்பாடு அவனை கிறிஸ்துவுக்கு நேராக இழுத்துக்கொண்டு வந்தது. முதலாவது ஒரு பெண்மணியை பார்க்கிறோம், இரண்டாவதும் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த சிறைச்சாலைக்காரன், இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறானா, அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். பவுலும் சீலாவும் அங்கே அவருடைய துன்பத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அங்க பார்க்கிறோம், அவங்களை அடிச்சாங்க. முதலாவது அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார்கள், அவர்களை அடித்தார்கள், சிறையிலே போட்டார்கள். அடி வஸ்திரத்தை கிழிக்கிறது ஒரு அவமானம், அது ஒரு மென்டல், ஒரு மென்டல் டார்ச்சர், அடிக்கிறது பிசிக்கல் டார்ச்சர். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, பிடிச்சி சிறைச்சாலையில போறாங்க, சும்மா ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டு கதவு போடுறது இல்ல, கையும் காலையும் கட்டி வச்சிருப்பாங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அது வலிக்கும். இந்த துன்பத்திலும் மத்தியிலும் அவர்கள் சுவிசேஷத்திற்காக நிற்கிற பவுலும் சீலாவும் இதை பார்க்கிறான். இதை பார்த்துட்டு அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன வித்தியாசமான ஒரு மனிதனாக இருக்கிறான், இவன் சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிப்பதை அவன் அங்க பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கை அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பார்க்கும்போது இந்த மூன்று பேரும் தான் அவர்களுடைய குடும்பத்தினர், லீதியாளுடைய வீட்டார், அந்த குறி சொல்கிற பெண், மற்றும் இந்த சிறைச்சாலையினுடைய சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தினர், இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு லீதியாளின் வீட்டிலே ஒரு சிறு சபையாக கூடினார்கள். இதுதான் இந்த பிலிப்பு சபையினுடைய ஒரு ஆரிஜின். இப்ப யார் இதை உருவாக்குனார், பவுல் இந்த திருச்சபையை நிறுவினார். எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பவுல் இந்த இரண்டாவது மிஷினரி பயணத்துல 49 AD இந்த பிலிப்பு பட்டணத்துல இந்த திருச்சபையை நாட்டார். இப்ப நாட்டிட்டு பார்க்கிறோம், அங்க சில நாள் அவங்க தங்கி இருந்து தொடர்ச்சியாக கடவுளுடைய வசனம் போதிக்கப்பட்டவர். இந்த பிலிப்பு பட்டணத்துல பார்க்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்விதான் அவங்களும் கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்வோம். அதுக்கு அவர் சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். மறுபடியுமா சொல்ற காரியம், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் எப்படி ரட்சிக்கப்படணும்னு கேட்டீங்கன்னா, இதா இருக்கு, கத்தராக இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்த 32 பார்க்கும்போது, அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். முதலாவது சுவிசேஷம் சொல்லப்பட்டு அந்த சுவிசேஷம் மறுபடியும் 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 போதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு. அங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது மட்டுமே விசுவாசம் வளருகிறதா இருக்கிறது. ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வி நாளே வரும், கேள்வி குவஸ்டின் மார்க் கிடையாது, லிசனிங், ஹியரிங் டு த வேர்ட் ஆஃப் காட். கேள்வின்றது நம்ம தமிழ தவறா புரிந்து கொள்ளக்கூடாது, கேள்வி கேட்கறதுனால விசுவாசம் வளர, நம்ம இங்கிலீஷ்லயும் மூல பாஷையிலும் பார்க்கும் போது ஹியரிங், கேட்கிறது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டா மட்டும்தான் விசுவாசம் வளரும். சபையில வந்து உட்கார்ந்துட்டு கேட்காமையும் இருக்கலாம், சபையில வந்து உட்கார்ந்துட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் மட்டுமே பரிசு ஆவியான தேவன் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய இதயத்தில் செயல்படுவார். இங்க பவுல் பிரசங்கப்படும் போது லீதியாள் கேட்டால், குறி சொல்கிற அந்த பெண் கேட்டால், இந்த சிறைச்சாலைக்காரரும் அவருடைய வீட்டாரும் கேட்டார்கள், விசுவாசித்து சபையிலே அங்கமாக மாறினார்கள். இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஊழியத்தினுடைய மையம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் பிரசங்கப்பட வேண்டும், சுவிசேஷம் போதிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் அதை கேட்க வேண்டும், வேற எதுவும் செய்யக்கூடாது, ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் இந்த பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபை உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த திருச்சபை புறஜாதிகளை கொண்ட திருச்சபை. இந்த திருச்சபையில நிறைய யூதர்கள் இல்லை, மற்ற நிருபங்களை பார்க்கும்போது, நம்ம எபேசு கலாத்தியா நிருபத்தெல்லாம் பார்க்கும்போது அங்க மிக்சிங் தான், கொஞ்சம் யூதர்களும் கொஞ்சம் புறஜாதிகளும் இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கும். ஆனா இந்த பிலிப்பு பட்டணத்துல முக்காவாசி புறஜாதிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்படி பார்க்கும்பொழுது இந்த நிருபம் 61-62 AD எழுதப்பட்டது. இந்த நிருபமானது பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 61-62 AD எழுதப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிருபத்தை வாசிக்கும் போது பவுலின் தனிப்பட்ட வாழ்வை குறித்து, கிறிஸ்து மீது கொண்டுள்ள வைராக்கியத்தை குறித்தும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பிலிப்பு நிருபத்தை நம்ம வாசிக்கும் போது பவுல் தன்னை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பிலிப்பு நிருபத்தை நம்ம வாசிக்கும் போது பவுலுடைய குணாதிசயத்தை அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். பவுல் எப்படி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நின்றார், பவுல் எப்படி அந்த சுவிசேஷத்துக்காக, அந்த சுவிசேஷம் பரம்புவதற்காக தன்னை எந்த அளவுக்கு இழந்தார் என்பதையும் குறித்து இந்த பிலிப்பு நிருபத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இந்த நிருபத்தில் பவுல் கூறுகிறார், பவுலின் சிறையிருப்பு சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். இப்ப என்ன சம்பவித்தது, இது எழுதும் போது 61-62 ஏடுகளில் ரோமனுடைய அரசாட்சியின் கீழ், ஆளுகை கீழாக இவன் சிறைச்சாலையில இருக்கிறார். இப்ப சிறைச்சாலையில என்னவா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, மரண தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறான். மரண தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிற நிலையில கூட பவுல் சுவிசேஷம் பிரபலமாகும்படி சுவிசேஷத்தை தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு மனிதராக இருக்கிறார். இதைதான் அந்த திருச்சபைக்கு, பிலிப்பு திருச்சபைக்கு அந்த இடத்துல அவர் போதிக்கிறார். என்னுடைய சூழலை பாருங்க, நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், எனக்கு மரண தண்டனை என்னுடைய கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது, என்னை இந்த ரோமர்கள் எப்போ வேணாலும் கொன்று விடலாம், ஆனாலும் இந்த சூழலிலும் இந்த கட்டுகளிலும் இந்த காவலின் அடிப்படையிலும் நான் சுவிசேஷத்தை பிரபலமாக்குகிறேன், என்னை சுட்டி இருக்கிறவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன் என்றார். அதனாலதான் அவர் தைரியமா சொல்றார், 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்றார். அதேதான் சொல்றார் அவர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்றார். அதனாலதான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல். ஏன், அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்வு முழுவதும் சுவிசேஷமாக கிறிஸ்துவை பிரபலப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை அநேகருக்கு சொல்ல வேண்டும். தன்னுடைய மரணம் எதிர்கொண்டாலும் சரி, தன்னுடைய கட்டுனாலும் சரி, தன்னுடைய சூழல் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய நோக்கம் சுவிசேஷம். நம்மளுடைய திருச்சபைக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குதா? பவுலின் விசுவாசமும் பவுலின் வைராக்கியமும் கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் அவர் தொடர்ச்சியாக சொல்றார், 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்து பாருங்க 7வது வசனத்தை, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். அடுத்து 8வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். 9வது வசனத்துல, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவருடைய பேச்சு முழுவதுமாக கிறிஸ்துவை மையப்படுத்தியே இருக்கிறது. அவர் பேச்சு முழுவதுமாக சுவிசேஷத்தை மையப்படுத்தியே இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாழ்விலும் வைத்திருந்தால்தான் எப்படிப்பட்ட சூழலா இருக்கும் போது நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். எப்படிப்பட்ட சூழல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கும் போதும் நம்மளை சுத்தி என்னதான் தவறு மோசமான சூழல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும், கவலைப்படாமல் இருக்க முடியும், தேவ சமாதானத்தோடு இருக்க முடியும், சுவஸ்தத்தோடும் நன்றி அறிதலோடும் இருக்க முடியும். அது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். பவுலுடைய சூழல் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய காரியத்தை கற்றுத்தருது. நான் இன்னைக்கு கவலைப்படாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் எல்லாத்துக்கும் நன்றி அறிதல் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா, இந்த நாம் குறிப்பா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இந்த நிருபத்தினுடைய ஒரு மைய வசனம், இந்த நிருபத்தினுடைய ஒரு கருப்பொருள். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லி நிப்பாட்டாம சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அதை ரெண்டு தடவை ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா, அது முக்கியம். கிரேக்க மொழியில ரிப்பீட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாக்குறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, பிலிப்பு திருச்சபையில சந்தோஷம் என்று காணப்படுறான். அவருடைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்திற்காக அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிறார். ராயனுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ராயனை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது. அதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ இவங்க சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை வணங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லும் போது அவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவம் எதை நோக்கி சொல்லுனா, அங்க ராயன் அவர்களை கொன்று விடுவான். அதேதான் பவுலுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு ரோம குடியிருப்பு. அந்த ரோம குடியிருப்பு அவங்களுக்கு பெருமை. ஏன்னா ரோம குடியிருப்புக்கும் ரோம குடியுரிமை அந்த உலகத்தில் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. அதனாலதான் அவங்க என்ன செய்யறானா, சுவிசேஷம் அந்த இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த தடை செய்கிறாங்க. ராயன் மட்டுமே மேன்மையா இருக்க வேண்டும், வேற யாரும் மேன்மையாக இருக்கக்கூடாது. இது பிசாசுடைய வேலை. இந்த உலகத்துல பிசாசு என்ன செய்யறான், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யறான், ஏன் நம்மளால தொடர்ச்சியா வேதம் வாசிக்க முடியல, ஏன் தொடர்ச்சியா ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா, உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இச்சைக்கும் முதலிடம் கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை குட்டுட்டு நான் வேதம் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்கும். இப்ப ஏன் இன்றைக்கு இருக்கிற அவிசுவாசிகள் அல்லது நம்மளோட திருச்சபையை சார்ந்த அநேகர் ஏன் இன்னும் நம்மளுக்கு இன்னும் விசுவாசத்துல வளர முடியல, ஏன் இன்னும் அதிகமா திடன் கொண்டு நிக்க முடியல அப்படின்னா, இந்த உலகம் மாமிசம் பிசாசோட ஒரு போராட்டம். இங்க யார் மேல மேலோங்கி நிற்பது, யார் மேன்மை பாராட்டுவது, அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பிலிப்பு பட்டணத்துல ஒரு நிதர்சனமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அங்க ராயனா கடவுள் இயேசு கிறிஸ்துவா, அதான் அங்க பிரச்சனை. அந்த பிரச்சனை ஊடாக அவர்களாக சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று சொல்லும் போது பவுல் இங்க இந்த நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அநேகர் சுவிசேஷத்தை கேட்கிறாங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, நீனும் அதை செஞ்சு சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த திருச்சபையும் சேர்ந்து சுவிசேஷத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம முதலாவது அதிகாரம் 4:3 பார்க்கும் போது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க யுவர் பார்ட்னர்ஸ், நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பார்ட்னர்ஸ் இந்த காஸ்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு உடன்பட்டவர்கள், சுவிசேஷத்துக்கு என்று உடன்பட்டவர்களாக இருக்கிறோம் சொல்றாரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியா பார்க்கும்போது, அதனால நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீங்க. தோய்ந்து போகாமல், சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாமல், ராயனை பார்த்து பயந்து போகாமல், கிறிஸ்துவை நோக்கி சுவிசேஷத்தை நோக்கி முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, இது ஒரு அறிமுக பிரசங்கமாக இருந்தாலும் இந்த அறிமுகம், இந்த திருச்சபையினுடைய சூழல் நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாக. நான் டைரக்டா வசனத்துக்கு போல இன்னைக்கு சூழலை மட்டும் தான் பார்க்க போறேன். இந்த சூழல் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இப்ப பவுல் எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர் சுவிசேஷத்திற்காக தைரியமாக உழைக்கிறார். அங்க லிதியால் எவ்வளவு ஐஸ்வர்யம் மிக்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த பெண் சுவிசேஷத்திற்காக உழைக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். அங்க குறி சொல்கிற ஒரு பெண் அடிமையாக இருந்தாலும் கூட அவள் சுவிசேஷத்திற்காக நின்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அந்த சிறைச்சாலையில இருக்கிற அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா சுவிசேஷத்தின் படி வாழ்ந்த அவனுக்கு வேலை பெறும். அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் கீழே வேலை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். இன்றைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி இப்போ இன்னைக்கு அந்த வேலை போயிடும்ன்ற சூழலிலும் கூட அவன் சுவிசேஷத்திற்காக தைரியமாய் நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுவிசேஷத்திற்காக நிற்கிற ஜனங்களாக இருக்கிறோமா, சுவிசேஷத்திற்காக பாடு அனுமதிக்கிற ஜனங்களாக இருக்கிறோமா, முதலாவது சுவிசேஷத்தை நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டிருக்கிறோமா ஆகிய கேள்விகள்லாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இக்காலையில சுவிசேஷம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன என்று மறுபடியும் போதிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, நான் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்தை சரியான முறையில புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதோடைய ஆழமான அர்த்தத்தை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அந்த மீட்கப்படுதலினுடைய அவசியத்தை நான் இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஏன் நான் என்னுடைய நான் நம்புற அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் அதை இன்னும் சரியாத இன்னும் மாத்தல, அது இன்னும் என்னுடைய இருதயத்துல வல்லமையாய் கிரிய செய்யல. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷம் இன்னும் சரியான முறையில கிரியை செய்யவில்லை. ஏன்னா அதை நான் சரியான முறையில புரிந்து கொள்ளவில்லை. அதான் காரணம். அடுத்து பார்க்கும்போது இந்த திருச்சபை ஒரு சின்ன திருச்சபை, வீடிலே கூடி வந்த ஒரு திருச்சபை, பெண்கள் அதிகம் இருந்த ஒரு திருச்சபை, உபத்திரவத்துக்குள்ளாக காணப்பட்டிருந்த திருச்சபை. அடுத்து பார்க்கும்போது இந்த திருச்சபையை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த திருச்சபையில ஒற்றுமை இல்லை. 61-62 ஏடிகள்ல பார்க்கும்போது இந்த திருச்சபையில ஒற்றுமை இல்லை அப்படின்னா, அடுத்து மிக மோசமான ஒரு பிரச்சனை அது. திருச்சபையில ஒற்றுமை இல்லை அப்படின்னா சுவிசேஷம் பரம்புவது தடை செய்யப்படும். விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லை என்றால் சுவிசேஷம் விருத்தி அடைவது தடை செய்யப்படும். விசுவாசிகள் மத்தியிலும் திருச்சபை மத்தியிலும் அந்த விசுவாசத்தை கொண்டு வளர்கிற அந்த வளர்ச்சி இல்லை என்றால் சபை வளராது, சுவிசேஷத்தின் மூலமாக ஒற்றுமை இல்லை என்றால், கிறிஸ்துவை மையமாக வைத்து விசுவாசிகளுடைய வாழ்க்கை இல்லை என்றால், நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இந்த பிலிப்பியர்கள் நிருபம் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்கிறது, நம்மளுடைய லட்சியத்தை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்கிறதாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக இருந்தும் ரட்சிக்கப்பட்டும் ஆராதனையிலே பங்கு பெற்றும் திருவிருந்திலே பங்கு பெற்றும் சபையின் அநேக காரியங்களிலும் நான் வேலை செய்த பொழுதிலும், ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபை கூடி வருவதிலும் கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை நான் இழக்கிறேன், ஏன்? அதுக்கு இந்த நிருபம் பதில் சொல்லும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த திருச்சபைக்கு வெளியிருந்து அநேக எதிரிகள் இருந்தார்கள் என்று பார்க்கும். இருந்து ஒரு இந்த பிரச்சனைக்குள்ளாக இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த திருச்சபையும் பூர்ண திருச்சபை கிடையாது, எதுவுமே பெர்ஃபெக்ட் சர்ச்ன்றது எதுவும். இந்த திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுலினால் அப்போஸ்தலர்களின் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையிலும் பிரச்சனை இருக்கு, அந்த திருச்சபையிலும் குழப்பங்களும் ஒற்றுமை இல்லாததும் அன்பில்லாத தன்மையும் அந்த சுவிசேஷத்துக்காக போராட வேண்டும் என்ற தன்மையும் இழந்து காணப்படுறாங்க. அதுக்காக தான் அவர்களை ஆறுதல் படுத்தவும் அவர்களை சீர் செய்யவும் இந்த பிலிப்பு நிருபம் கொடுக்கப்படுறது. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையில பார்க்கும்போது இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது, சபை சரியில்லை, சபையில அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, சபையில பிரச்சனை இருக்கு, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? நான் சபை விட்டு போயிடுறதா? வேத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறதா? விசுவாசிகளோட ஐக்கியத்தை விட்டு போயிடுறதா? போகக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லி இந்த நிருபம் சொல்லுது. திருச்சபைக்குள்ளாக இருக்கும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். சரி, பிரச்சனை இருக்கு, அப்படியே நூற்றுறதா? எல்லா திருச்சபையும் பூர்ண திருச்சபை கிடையாது. திருச்சபைக்குள்ளாக பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை பாட்டு இருந்துட்டு போட்டு நூற்றுறதா? பவுலிங் அதுக்கு பதில் சொல்றார், என்ன செய்ய வேண்டும் என்று. நாம் எதற்காக திருச்சபைக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த திருச்சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் இந்த திருச்சபையில வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை மறந்து விடாமல் திருச்சபைக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்றார். இப்போ இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையிலும் நம்முடைய திருச்சபையுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பிலிப்பு நிருபம் மதிய காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறது. இந்த பிலிப்பு நிருபத்துல முக்கியமான இரண்டு காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பேசியிருக்கிறார். இந்த நான்கு அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த நான்கு அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பற்றி அதிகமாக பேசப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. குறிப்பாக முதலாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் விட்டு ஒரு வசனத்துல இயேசு கிறிஸ்துவின், கிறிஸ்து இயேசுக்குள் என்ற பதம் ஒரு வசனம் விட்டு ஒரு வசனமாக சொல்லப்பட்டே வருகிறது. அப்ப இங்க பவுலுடைய இந்த நிருபத்துல பார்க்கும்போது பவுலுடைய இறையில ஒரு ஸ்டைல் வச்சிருப்பார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா இவர் மட்டும் கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லாது. முதலாவது, இயேசு கிறிஸ்து, இயேசு என்றது அவருடைய மாம்சீகத்தை குறிக்கிற ஒரு பெயர். கிறிஸ்து அவருடைய பொசிஷன், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிற ஒரு பெயர். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைக்கும் போது, அந்த இடத்துல குறிப்பிடும் போது அவருடைய தெய்வீக தன்மையை குறித்து பேசுகிறார், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். அவருடைய கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளாகிய இயேசுக்குள் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ண பாட்டிலே அவர் எழுதியிருக்கிறார். இப்ப கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இது சாதாரண ஒரு மனிதரால் கட்டப்பட்டதல்ல என்று சொல்கிறார். இது தேவனால் கட்டப்படுகிற ஒரு ஐக்கியம் என்று சொல்கிறார். இது தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். இப்போ இந்த நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சபை என்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுவிசேஷத்தையோ தனிப்பட்ட மனிதனுடைய பெருமையோ அறிவிக்காமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சுவிசேஷத்தையும் கடவுளுடைய நற்செய்தியையும் அறிவிக்கிற ஒரு சபையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது இரண்டாவதாக வேற ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகத்தை குறித்து பேசுகிறார். ஒரு கம்யூனிட்டி, கம்யூனிட்டி இன் கிரைஸ்ட், அல்லது ஃபெலோஷிப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், விசுவாசிகளுக்குள்ளாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படின்னு பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்ப சுவிசேஷமும் ஐக்கியமும் வெவ்வேறு கிடையாது. சுவிசேஷமும் ஐக்கியமும் ஒன்றிணைந்து காணப்படும். இப்ப ஐக்கியம் இல்லை என்றால் சுவிசேஷம் பரவாது, ஐக்கியம் இல்லை என்றால் திருச்சபை வளராது, ஐக்கியம் இல்லை என்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் பரிசுத்தமாகுதலுக்கு நேராக போக முடியாது. இதுதான் இப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கணும் அப்படின்னா, நம்ம அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், அவரோடு இணைந்து கட்டப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ளாக ஒரு யூனியன் வித் கிரைஸ்ட். அவர் தான் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் தான் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் மூலமாக தான் அந்த ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவர் தான் பிலிப்பி பட்டணத்தில், அவர் தான் தேவனுடைய செய்ய, அவர் தேவன் தான் லிதியாவுடைய இருதயத்தை திறந்தார், குறி சொல்கிறவர்களுடைய இருதயத்தை திறந்தார், சிறைச்சாலைக்காரனுடைய இருதயத்தை திறந்தார். பவுலை கொண்டு கிறிஸ்து செயல்பட்டார். இப்போ இங்க காரணம் யாரு? பவுல் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு அந்த விசுவாசத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறார். இந்த நிருபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல யாரும் தேவ சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சுவிசேஷமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியும். இதான் இந்த பிலிப்பியருடைய 4 நிருபத்தினுடைய பாட்டம் லைன். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் அந்த சமூகமும் இணைந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். சுவிசேஷமும் ஐக்கியமும் இல்லை அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தவே முடியாது. இப்ப இந்த நிருபம் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த பின்னணி என்ன கற்றுத்தருகிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது மட்டுமே நாம், அல்லது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய ஐக்கியத்திற்குள்ளாகவும் அந்த விசுவாச ஐக்கியத்திற்குள்ளாக இருந்தால் மட்டுமே, அந்த ஐக்கியமும் அந்த சுவிசேஷமும் ஒன்றிருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது முடியாது. சுவிசேஷமும் அந்த ஐக்கியமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அன்பும் சந்தோஷமும் வெளிப்படும். இந்த அன்பும் சந்தோஷமும் எதுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மெய்யான மகிழ்ச்சி மெய்யாய் தேவனை ஆராதிக்க உதவி செய்கிறது. நான் சந்தோஷமா இருந்தாதான் திருச்சபையில வந்து தேவனை மெய்யாய் ஆராதிக்க முடியும். நான் சந்தோஷமா கடவுளுக்குள்ளாக நான் சந்தோஷமா இல்லாம, ஐக்கியத்துல நான் சந்தோஷமா இல்லாம, சுவிசேஷத்தினால நான் சந்தோஷமா இல்லைன்னா நான் மெய்யாய் கடவுளை ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்குள் இருக்கும் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி மட்டுமே மெய்யான முறையிலே தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. திருச்சபை ஆகிய நீங்களும் நானும், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நான் மெய்யான முறையிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறேனா? மெய்யாய் என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய சமாதானம் இருக்குதா? பவுல் சொல்ற மாதிரி கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷமா இருக்கிறேனா? நான் கர்த்தருக்குள்ளாக எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படாம, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் நன்றி அறிதலோடும் சோஸ்தரத்தோடும் கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறேனா? இதான் கேள்வி. இந்த பின்னணியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்மளுடைய திருச்சபையின் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா? சுவிசேஷத்திற்காக நான் என்னை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? நான் அந்த சுவிசேஷத்தை சரியான முறையிலே விளங்கி கொண்டிருக்கிறேனா? கூட்டாக, விசுவாசிகளின் கூட்டாக, அன்பிலும் ஐக்கியத்திலும் இந்த சுவிசேஷத்தில் இணைந்து நாம் எந்த அளவுக்கு முன்னேறி சென்றிருக்கிறோம்? சுவிசேஷத்திற்கு கூடாக அந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்கும்படி நான் என்னை எந்த அளவுக்கு என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன்? திருச்சபையில் எப்பயுமே வெவ்வேறுப்பட்ட மக்கள் இருக்கதான் செய்யலாம். எல்லாத்தையும் கிறிஸ்து ஒன்றிணைத்து அழைத்து செல்கிறார். நம்ம எல்லாத்தையும் கிறிஸ்து நம்மளை ஒன்றாக்கி விசுவாசத்தினூடாக அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக நம்மளை ஒன்றாக்கி நம்மளை கூட்டி சென்று கொண்டிருக்கிறார். இந்த ஐக்கியத்தில் ஒற்றுமையோடும் அன்போடும் சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டு கடவுளை மெய்யான முறையிலே ஆராதிப்பதற்கு இந்த பிலிப்பிய நிருபம் நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறதாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஜோமனுங்க இந்த பிலிப்பிய நிருபத்தை படிக்கும் போது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் நாம் மெய்யாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் என்னுடைய இருதயத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். திருச்சபையார் கூடி வரும்போது நாம் அனைவரும் ஒன்று இணைந்து கூட்டாக சந்தோஷமாக தேவனை மெய்யான முறையில ஆராதிக்கணும். நீங்க வந்து தனித்தனி தனியா உட்கார்ந்து ஆராதிக்க கூடாது, அது சபை இல்ல. திருச்சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியம். அதனாலதான் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் அங்க சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஊழியக்காரனாக பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்க அங்க ஒரு சபையை சொல்றார். அது ஒரு சபை அமைப்பை குறிக்கிறது. இந்த சபை அமைப்பை குறிக்கிறது, சபைக்கு எழுதுற சபையில் இருக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கும்படியாக சுவிசேஷத்தை பிரபலமாக்கும்படியாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைந்து இந்த சுவிசேஷத்திற்காக பாடுபடும்படியாகவும் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருவார்.